விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டிருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மழை மற்றும் குளிர்காலங்களில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு பராமரிப்பு பற்றி. இப்ப அதை பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் நித்யா அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கங்க
டாக்டர். மழை மற்றும் குளிர்காலங்களில் இந்த வெள்ளாடு செம்மறியாடு இதுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான நோய் தொற்று பாதிப்புகள் என்ன என்ன?
மழை மற்றும் குளிர்காலங்களில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளில் நோய் பாதிப்புகள் இருக்கும். அது முக்கியமான நோய் வந்து நீல நாக்கு நோய். இது செம்மறியாடுகளில் வந்து அதிகமாக தாக்கக்கூடும். இது க்யூலிகாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு வகை கொசுவினால பரவக்கூடிய நோய். இந்நோய் ஆடுகளை செம்மறியாடுகளை கடிப்பதன் மூலம் ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் பாதித்த ஆடுகள் அதிகப்படியான காய்ச்சல், சளி, வாய் மற்றும் நாக்கு தடித்து வீங்கி காணப்படும். மற்றும் ஆடுகள் வந்து சரியா தீவனம் உட்கொள்ளாது, சோர்ந்து காணப்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அழைத்து கண்டிப்பா தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த நீல நாக்கு நோய்க்கு கண்டிப்பா மழைக்காலங்களுக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு முன்னாடி கண்டிப்பா தடுப்பூசி போட வேண்டும். 6 மாதம் மேல் உள்ள குட்டிகளுக்கு அனைத்துக்கும் தடுப்பூசி போட வேண்டும்.
வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டுக்குமே தனித்தனியா நோய் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குதா?
வெள்ளாடுகள்ல முக்கியமா வந்து மழைக்காலங்கள்ல வந்து துள்ளுமாறி நோய்கள் வரும். இது எதனால அப்படின்னா மழைக்காலங்கள்ல கொழுந்து பிள்ளைலாம் அதிகமா இருக்கும். ஆடுகள் வந்து நல்ல வளர்ந்த ஆடுகள், வளர்ந்த குட்டிகள் வந்து நல்லா சாப்பிடும் போது அதிகப்படியான தீவனம், நம்ம அதிகப்படியா மழை காலங்கள்ல அதிகப்படியா தீவனம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தீவனம் வந்து ஆடுகளுக்கு வைக்க கூடாது. எப்பயும் போடுற அளவோட கொஞ்சம் வேணா அதிகமா கொடுக்கலாம். அதிகப்படியா தீவனம் உட்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த தீவனம் வந்து இறப்பையில வந்து அதிகப்படியா தேங்கி நுண்ணுயிர் கிருமிகள் அதிகமடியா வளர்ச்சி அடைந்து நச்சுத்தன்மை நச்சு பொருட்களை வெளியிடுது. அந்த நச்சு பொருட்கள் ரத்தத்துல கலந்து ஆடுகள் மேய்ச்சல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த நச்சுத்தன்மை அதிகமானதுனால துள்ளி விழுந்து இறக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக காணப்படுது. அதனால நாம துள்ளுமாறி நோய்க்கும் மழைக்காலங்களுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசி போடணும். இன்னொரு முக்கியமான நோய் தொண்டை அடைப்பான் நோய். இதுவும் மழைக்காலங்கள்ல வரும். ஆடுகள் தொண்டை வீங்கி காணப்படும், காய்ச்சல் சளி அதிகமாக காணப்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்ட உடனே கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை அளித்தால் உடனடியாக இந்நோயிலிருந்து குணப்படுத்தலாம். அது இல்லாம எல்லா காலங்களையும் வரக்கூடிய முக்கியமான நோய் PPR அப்படின்னு சொல்ற ஆட்டுக்கொல்லி நோய். இந்நோய்க்கு கண்டிப்பா தடுப்பூசி போட வேண்டும். இந்நோய் வந்தா அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும், தொடர்ந்து 6-7 நாட்களுக்கு காய்ச்சல் இருக்கும். எந்த சிகிச்சை அளித்தாலும் காய்ச்சல் குணமாகாது. ஒரு சில ஆடுகளில் இறப்பு, குட்டிகள் ஆடுகளில் இறப்பு இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஆட்டுக்கொல்லி நோய்க்கு வருடம் ஒரு முறை நம்ம தடுப்பூசி போட வேண்டும்.
இப்ப இந்த நோய் எல்லாமே வந்து ஆரம்ப அறிகுறி, அதாவது லேஸ் லேசா இருக்கும் போதே எப்படி பண்ணையாளர்கள் கண்டுகொள்வது ஆரம்ப அறிகுறிகள்?
நோயுற்ற ஆடுகள் வந்து மற்ற ஆடுகளை போல சுறுசுறுப்பா இருக்காது, தீவிரம் எடுத்துக்கொள்ளாது, சோர்ந்து படுத்தே காணப்படும். இது மாதிரி காணப்பட்டுச்சுன்னா, இல்ல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நோய்களோட அறிகுறிகள் ஏதாச்சும் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம உடனே தகுந்த சிகிச்சை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா உடனே குணப்படுத்திடலாம், நிறைய பாதிப்புகள் வராது.
இப்ப கொட்டகை முறையில வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கும் பரண்மேல் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கும் பராமரிப்பு முறையில ஏதாவது வேறுபாடு இருக்குதா? என்னென்ன பராமரிப்பு முறைகளை கையாளணும்?
கொட்டகை முறையில வளர்க்க ஆடுகளை வந்து குளிர் மற்றும் மழைக்காலங்கள்ல வந்து மழை தண்ணீரோ குளிர் காற்றோ உள்ள வராம நம்ம பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி படுத்தா கோணிப்பை இதெல்லாம் வந்து நம்ம கொட்டகையை சுத்தி தொங்க விடலாம். அதுக்கப்புறம் மண் தரை இருந்துச்சுன்னா மண் தரை ரொம்ப ஈரப்பதம் அதிகமானா ஆடுகளுக்கு வர சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணும், நோய் வராம இருக்கிறதுக்காக நம்ம மண் தரைய வந்து கிளறி விடலாம். இல்ல ஈரம் இல்லாத மண்ணை கொண்டாந்து கொட்டி ஆடுகளை கொஞ்சம் வெதுவெதுப்பான சூழ்நிலை வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா சுண்ணாம்பு தூள்கள் தெளிச்சு விட்டோம்னா நோய்க்கிருமிகள் பெருகாம இருக்கும். இதன் மூலமா நம்ம நோய் பரவாம தடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுநீர் சாணம் இதெல்லாம் அகற்றி சுத்தமா காற்றோட்டமா கொஞ்சம் வச்சுக்கிட்டா மழைக்காலங்கள்ல வந்து நோய்கள் பரவாம நம்ம தடுக்கலாம். இதே பரண்மேல் ஆடு அப்படின்னா ஆடுகள் வந்து சுத்தமா இருக்கும், நம்ம அதுக்கு தீவனம் அதிகப்படியான தீவனம் மட்டும் குளிர்காலத்தை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்காக நம்ம வந்து தேவையான அதுக்கு உலர் தீவனமும் அடர் தீவனமும் வச்சா போதும்.
சரி, இப்ப இந்த மழை மற்றும் குளிர்காலங்கள்ல என்ன மாதிரி தீவனங்களை வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு கொடுக்கணும்?
நல்ல உலர்ந்த தீவனங்கள், அதுக்கப்புறம் பூஞ்சை காலானற்ற தீவனங்கள் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா இந்த மழை மற்றும் குளிர்காலங்கள்ல நம்ம தீவனத்தை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த தீவனங்கள் தானியங்கள் இருக்கும் அடர் தீவனங்கள்ல இருக்கிற அந்த தவிடு புண்ணாக்கு அந்த மக்காச்சோளத்துல இருக்கிறாம் ஈரப்பதம் வந்து அதிகப்படியே இழுத்து கட்டி உண்டாக்கி நச்சு பூஞ்சை காளான் வளர்ச்சிக்கு ஏதுவா அமைஞ்சிரும். அது வந்து ஆடுகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆடுகள் வந்து பாதிப்படைஞ்சிரும், வளர்ச்சி குன்றிடும், இல்ல நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால மழை மற்றும் குளிர்காலத்துல வந்து நம்ம தீவனத்தை வந்து ரொம்ப அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காம ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிறதன் மூலமும் நம்ம நோய் பாதிப்புகள் இருந்து நம்ம தடுக்கலாம்.
இப்ப இந்த வெள்ளாடு செம்மறி ஆடுகளுக்கு என்னென்ன தடுப்பூசிகள் என்ன கால இடைவெளியில கொடுக்கணும், அப்படி தடுப்பூசி கொடுக்கும் போது என்னென்ன பாதுகாப்பு முறைகளை வந்து கடைபிடிக்கணும்?
மழை மற்றும் குளிர்காலங்களுக்கு முன்னாடி ஆட்டுக்கொல்லி நோய், செம்மறி ஆடுகள்ல நீலநாக்கு நோய், துள்ளுமாறி நோய், தொண்டையடைப்பான், இந்த மாதிரி முக்கியமான நோய்களுக்கு நம்ம கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கணும். இதை போடுறதன் மூலம் நம்ம ஆடுகளுக்கு வந்து நோய் வராம கண்டிப்பா தடுத்துடலாம். மழை மற்றும் குளிர்காலங்கள்ல நோயுற்ற ஆடுகளை நோய் பாதிப்பில்லாத ஆடுகளிலிருந்து தனியா நம்ம பிரிச்சு வைக்கணும். அப்ப வந்து நோயுற்ற ஆடுகளிலிருந்து நோய் கிருமி வந்து நோய் பாதிப்பில்லாத ஆடுகளை பரவுறது வந்து தடுக்க முடியும். பராமரிக்கும் போது நோய் பாதிப்பில்லாத ஆடுகளை ஃபர்ஸ்ட் நம்ம தீவனம் தண்ணீர் கொட்டகை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நோய் பாதித்த ஆடுகளை வந்து நம்ம பராமரிக்கணும். மாத்தி பண்ணணும் அப்படின்னா நோய் கிருமிகள் பரவிக்கிட்டே இருக்கும், அப்ப நோய் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அதனால எப்பயும் நோய் பாதிப்பில்லாத ஆடுகளுக்கு தீவனம் தண்ணீர் கொட்டகை பராமரிப்பு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நோய் பாதித்த ஆடுகளை நம்ம கவனிச்சு அதுக்கு தகுந்த கால்நடை மருத்துவர் சொல்ற சிகிச்சை முறைகளையும் நம்ம பராமரிப்பு முறைகளையும் பின்பற்றணும். நோய் பாதித்த காலங்களில் நம்ம வெளி ஊர்களிலிருந்து ஆடுகளை வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல நோய் பாதிப்புகள் வேற மாதிரி இருக்கும், நம்ம இதுல வந்து தட்பவெப்பநிலை வேற மாதிரி இருக்கும். அதனால ஆடுகள் ஒரு இடத்துல வந்து அந்த சூழ்நிலையை ஒத்துக்கொள்றதுக்கே அதுக்கு ஒரு 15 நாள் ஒரு மாசம் டைம் எடுக்கும். அதனால நோய் காலங்கள்ல அதுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான நாட்கள் தேவைப்படும். அதனால நோய் பாதித்த காலங்களில் நம்ம புதிதாக ஆடு வாங்குவதை தவிர்க்கலாம்.
டாக்டர், நோய் தொற்று ஏற்பட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை அளிக்கிறத விடவும் நோய் தொற்று ஏற்படுறதுக்கு முன்னாலேயே பண்ணையாளர்கள் என்னென்ன பாதுகாப்பு முறைகளை கையாளணும்?
ஆடுகளுக்கு சரியான தீவனம் கொடுக்க வேண்டும், தகுந்த இடைவெளியில் தடுப்பூசி போட்டுக்கணும். தேவைப்பட்ட மழைக்காலங்களில் மழைக்காலங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த தடுப்பூசிகள்லாம் போட்டுக்கணும். அப்புறம் எப்பயுமே ஆட்டுக்கொல்லி நோய்க்கு தடுப்பூசி போட்டுக்கணும். கோமாரி நோய் பாதிப்பு இருக்கிற காலங்களில் கோமாரி நோய் தடுப்பூசியும் போட்டுக்கணும். இது மாதிரி எல்லா காலங்களிலும் அதற்கு உண்டான தடுப்பூசிகள் கண்டிப்பா நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி ஆடுகளுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து ஆடுகளுக்கு வந்து சரியான வளர்ச்சி நோய் பாதிப்பு எதுவும் வராம இருக்கும்.
ஆலோசனைகளுக்கு நன்றி, வணக்கம் டாக்டர்.
நன்றி, வணக்கம்.
மழை மற்றும் குளிர்காலங்கள்ல வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு பராமரிப்பு பற்றி விரிவா எடுத்து சொன்னாங்க. கோவை சரவணம்பட்டி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் நித்யா அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055.
243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.